நாலாம் அதிகாரம் 27வது வசனம்.
பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அவ்வளோ. இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் எல்லா சபைகளுக்கும் சொல்லுகிற ஒரு ஆலோசனை தான் இது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்போ ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு இந்த மாலை நேரத்தில் தம்முடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இதில் என்ன தெரிகிறது என்றால், பிசாசின் நிலைமை பலருக்கு பலவிதங்களில் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா, பிசாசு சிலரை நடத்துவதுண்டு, பிசாசு சிலரை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது உண்டு, பிடித்துக் கொண்டிருக்கிறது உண்டு, பிசாசு சிலரை பயன்படுத்துவது உண்டு. இப்படி பல வகை இருக்குது இல்லையா. அப்ப இன்னைக்கு மந்திரவாதம் பண்ணுகிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், இன்னும் பல விதங்களிலே செய்கிறவர்கள் பார்க்கும்போது பிசாசினால் பயன்படுத்தப்படுகிறார்கள். பிசாசு அவங்கள பயன்படுத்துது. அப்போ பிசாசு சிலரை பயன்படுத்துகிறது, ஜோசியம் சொல்லுகிறவர்கள் இவர்கள் எல்லாரையும் பிசாசு பயன்படுத்துது, மிஸ்கைட் பண்ண வைக்கிறது, ஜனங்களை மிஸ்கைட் பண்றதுக்கு பயன்படுத்துது. அதே போல பார்க்கும்போது சிலரை பிசாசு பிடித்திருக்கிறது, அந்த தனி நபர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிறது. சிலரை பார்க்கும்பொழுது சில விதங்களில் அப்படி தூண்டி அவங்களை ஏதாவது ஒரு காரியத்தில் திடீர் திடீர் நடத்துது. இப்படி பல வகைப்படுகிறது. இப்படி எந்த வகைப்பட்டாலும் சரி, பிசாசு ஒரு நபரை, ஒரு விசுவாசி மட்டும் சொல்றேன், ஒரு பிசாசின் விஷயத்தில் என்னைக்கும் கவனமாயிருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அவிசுவாசியுடைய விஷயத்திலும் ஒரு விசுவாசியுடைய விஷயத்திலும் பிசாசிற்கு இருக்கிறதான ஆளுகை வித்தியாசப்பட்டது. ஒரு அவிசுவாசியான கர்த்தரை அறியாத ஒரு நபருடைய வாழ்க்கையில் பிசாசு நினைத்த நேரத்தில் எதையும் செய்ய முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். அவங்களை ஒரு விபத்துக்குள்ளாக்கி அல்லது வியாதிக்குட்படுத்தி அல்லது முடிஞ்ச அவங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து இப்படி என்னவென்ன செய்ய முடியும், அவங்களை சாகடிக்க கூட முடியும். இப்படி பல விதங்களில் கர்த்தருக்குள் அவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் இல்லாத நபரை பிசாசு என்ன நினைச்சு என்ன வேணாலும் செய்ய முடியும், அவங்க வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் பிசாசு நினைச்ச நேரத்தில் அவர்களை எதையும் செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்து விடுகிறார்கள். அப்ப அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி பிசாசு எந்த விஷயத்தில் அவர்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை அந்த பாதுகாப்புக்கு வளையத்திற்குள் வந்துவிட்டாலும் அவர்கள் எச்சரிப்புள்ளவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெத்தனமாக இருக்கக்கூடாது. அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்தாலும் நம்ம விழிப்புள்ளவர்களாக கண்டிப்பாக இருக்கணும். 1 பேதுரு 5:8 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இதற்கு ஒரு சின்ன ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். பாருங்க, 1 பேதுரு 5:8 வசனம்.
தெளிந்த
புத்தி உள்ளவர்களாயிருங்கள்,
விழித்திருங்கள்,
ஏனெனில்
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்
பாருங்க, இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் இல்லையா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விசுவாசிகளுக்கு சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்க, அலர்ட்டா இருங்க. ஏனென்றால் ஏன் இப்படி இருக்கணும், உங்கள் எதிராளி இப்ப பிசாசு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க இல்ல, இப்ப நீங்க அவனுக்கு எதிராளி என்ற ஒரு ஸ்தானத்துக்குள் இருக்கிறீர்கள். நீங்களும் பிசாசும் எதிராளி. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு முன்பதாக நமக்கு பிசாசு எதிராளி கிடையாது. நாமும் அவனுடைய கூட்டத்துக்குள் ஒருவராக இருந்தோம், அவனுடைய ஆளுகையின் கீழ் அவனுடைய பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு வெளியில வந்த பிறகு நமக்கு பிசாசு எதிராளி. அவனை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம், நாமளும் அவரும் எதிராளிகளாய் மாறிவிட்டோம். அப்ப அதை தான் சொல்ற, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க விசுவாசிகளே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, விழிப்பாயிருங்க. ஏன், உங்கள் எதிராளியாகிய பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை மறுபடியும் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால நீங்க ரொம்ப விழிப்பாயிருங்க அப்படின்னார். அப்போ ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் பிசாசு நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த விசுவாசி அதனால சாதனம் இருக்கக்கூடாது. அவர்கள் விழிப்புள்ளவர்களாய், எச்சரிக்கையாய், கவனம் உள்ளவர்களாய் அவர்கள் வாழ்க்கையில கண்டிப்பாய் காணப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக வீழ்ச்சிகள் வரும். இப்ப பாருங்க, லூகா எழுதின சுவிசேஷத்தில் 2:31-32 ரெண்டு வசனங்களை வாசிங்க.
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே,
சீமோனே சீமோனே,
இதோ
கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல
சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு
உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
நானோ
உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு
உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
நல்லா பாருங்க, இந்த இடத்துல சாத்தானை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றார், சாத்தான் சுளக்கினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப இதனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் பேதர் இருக்கலாம். அப்ப அவனை பிடித்து, அவனை புடைத்து, அவனை கர்த்தரை விட்டு வெளியே தள்ளுவதற்கு சாத்தான் முயற்சி செய்கிறான். முயற்சி செஞ்ச உடனே நேரடியாக வந்து அவனை ஒன்னும் செய்ய முடியல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் இந்த பேதுரு இருக்கிறதுனாலே நேரடியாய் அவனால் இந்த பேதுருவை தொட முடியாத காரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து அனுமதி கேட்கிறான். உம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் நான் புடைச்செடுக்க போறேன். ஒவ்வொருத்தரையும் முரத்துல போட்டு புடைக்கிறது போல புடைச்செடுக்க போறேன். எல்லாருக்கும் நான் உபத்திரவங்களை, பிரச்சனைகளை கொடுக்க போறேன் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து அறிகிறார், இது தேவனால் நியமிக்கப்பட்டதுதான் என்று அவர் அறிந்ததினாலே, என ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. அதனால இந்த நாட்களிலே இந்த சீஷர்கள் பிசாசினால் பாடுபட வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது என்பதை அவர் அறிந்து உணர்ந்திருந்தபடியினால் அவர் அதுக்கு தடை செய்யலை. பிசாசுக்கு அனுமதி கொடுக்காம இல்லை, அனுமதி கொடுக்கிறார். கொடுத்து என்ன செய்யறாரு, உனக்கு புடைக்கிறதுக்கு இது காலகட்டம் கொடுக்கப்பட்டதுதான், கொடுக்கிறேன். ஆனாலும் கொடுத்துட்டு அவர் அடுத்தபடி வேறொரு காரியத்தை செய்யறார். பிசாசுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், பிதாவே இப்பொழுது சீஷர்களை சோதிக்கிறதற்கு பிசாசுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன், ஆனால் இந்த பேதுரு அவன் கொஞ்சம் அவசரக்காரனாக இருக்கிறான், தெளிந்த புத்தி இல்லை, விழிப்பா இல்லை, அவசரப்படுறான். அதனால அவனுக்கு அவன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி, அவன் என்னை விட்டு சுத்தமாய் விலகி போய்விடாதபடிக்கு அவன் விசுவாசம் காக்கப்படும்படிக்கு அவனுக்கு பலனை தாங்க பிதாவே என்று இயேசு கிறிஸ்து பேதுருவுக்காக பிரத்யேகமாக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது, பேதுருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, இந்த காரியத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். ஆனாலும் கூட அவனை பொறுத்த மட்டும் அவன் விழிப்பா இருந்தான்னு பாத்தீங்கன்னா விழிப்பா இல்லை. அவன் எங்க போக வேண்டிய இடத்தெல்லாம் போறான் இல்லையா, பிரதான ஆசானுடைய அரண்மனைகளை அவன் போயிருக்க வேண்டியதில்லை, போனான். சரி, போக தான் செஞ்சான், போயிருக்கட்டும். போயிட்டு அந்த இடத்துல எதிராளிகள் எல்லாம் வந்து குளிர் காஞ்சிருக்கிற இடத்துல அங்க போய் துன்மார்க்கனுடைய இடத்துல போய் என்ன செய்யிருக்க கூடாது, உட்கார்ந்திருக்க கூடாது. பாவிகளுடைய வழியில் இல்லாத என்றார், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காது என்றார், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராதுங்கிறார். ஆனா இவன் என்ன செய்யணும், அந்த கூட்டத்தெல்லாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், அங்கதான் போய் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு குளிர் காய்ந்து கொண்டு சேராத இடத்துல போய் சேர்ந்து இருக்கும் பொழுது அவன் படாத பாடு பட வேண்டிய கட்டாயம் அவனுக்கு வருகிறது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவன் வந்து அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது இவன் தெளிவா இல்ல, தெளிந்த புத்தியா இல்ல, விழிப்பா இல்ல, இவன் போய் பிசாசுடைய டிராப்ல போய் மாட்டிக்கிறான். அதனாலதான் நான் என்ன நினைக்கிறேன், இப்படி அவன் பாடுபட்டு அனுபவப்பட்டு தான் விழிப்பா இல்லாததுனால தனக்கு என்ன நடந்துச்சுன்றது அனுபவத்தினாலதானோ என்னமோ தெரியல, தன்னுடைய நிருபத்தை எழுதும்பொழுது அவன் சொல்ல அனுபவத்தோடு எழுதுறான், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஏன்னா இது அவருக்கு அனுபவம் இருக்குது, ஏற்கனவே தெளிந்த புத்தி இல்லாம தான் என்ன நிலைமைக்கு ஆளானுன்றது அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது பேதுருக்கு. அதனாலதான் சொல்ற, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, விழிப்பா இருங்க, ஏன்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால நீங்கள் விழிப்பா இருங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை அவர் எழுதி வைக்கிறார். சரி, அப்போ இன்னைக்கு நம்ம சொல்ல வர விஷயம்னு கேட்டீங்கன்னா, பிசாசு தானாய் ஒரு தேவ பிள்ளையை தொட்டு அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நாமாக இடம் கொடுத்தால்தான் அவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்மை மேற்கொண்டு
நம்மை வீழ்த்திவிட அல்லது நம்மை புடைச்சி எடுக்க முடியும். இப்ப பேதுரு மாத்திரம் அந்த அரண்மனைக்குள்ள போகாம இருந்திருந்தால் அவனுக்கு அவ்வளவு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது இல்லையா? அந்த இடத்துல இந்த அரண்மனைக்குள்ள பிரதான ஆசாரனுடைய அரண்மனைக்குள்ள போகாம இருந்திருந்தான்னா அவனுக்கு அந்த நிலைமை வந்திருக்காது. அங்க போய் அந்த குளிர்காயிர கூட்டத்தோடு உட்காராம இருந்திருந்தான் ஒருவேளை அந்த நிலைமை அவனுக்கு வந்திருந்திருக்காது. மத்த பத்து சீஷர்களுக்கு வரல, இன்னொருத்தன் சாகரத்துக்கு போயிட்டான், மீதி 11 பேர், அந்த 11 பேர் இவன் ஒருத்த இப்படி மாட்டிட்டான். அதே பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ளதான் யோவான் இருந்தான், அவன் தான் முதல்ல போனது, அதுக்கு பிறகு தான் இவன் பின்னாடி போறான். அப்ப பார்க்கும்போது யோவானும் அதே பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ளதான் இருந்தான், ஆனா அவனுக்கு இந்த நிலைமை வரல. ஏன்னா அவன் அந்த குளிர்காயிர கூட்டத்தில் வந்து அந்த யோவான் வந்து உட்காரல, அவன் உள்ள போனானே தவிர அவன் தனியா போயிட்டான். ஆனா இவன் மட்டும்தான் இந்த குளிர்காயிர கூட்டத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டு தெளிவில்லாமல் உட்கார்ந்து கொண்டு இந்த வம்புல போய் இவன் மாட்டிக்கொண்டான். நல்லா கவனிக்கணும், நாமாக இடம் பல இடத்துல இடம் கொடுக்கும் பொழுதுதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை சாதிக்க முடிகிறது, ஜெயிக்க முடிகிறது. அதனாலதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், இடம் கொடாமலும் இருங்கள். கவனமாருங்க, இடம் கொடுத்தாதான் அவன் உங்களை மேற்கொள்ள முடியும், இடம் கொடுக்கலன்னா அவனால் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. சரி, இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எந்தெந்த விதத்தில எல்லாம் யாரையெல்லாம் பிசாசு அவங்க எப்படி இடம் கொடுத்ததுனால எப்படி அவங்க வாழ்க்கையிலே அவர்களை ஆளுகை செய்தான் அப்படின்னு உங்களுக்கு சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ரெண்டு ஒரு மூணு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல போறேன், யார் எப்படி இடம் கொடுத்தார்கள், அதனால அவங்க வாழ்க்கையில என்ன சம்பவித்தது, அதை மட்டும் இப்போ பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
இங்கே பார்க்கும் பொழுது சாத்தானுக்கும் தாவீதுக்கும் நடுவிலே நடக்கிறதான ஒரு காரியத்தை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இங்கே என்ன நடக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது சாத்தான் பிசாசு தாவீதை ஏவினானா, இது என்ன நடக்குது? இங்க தாவீதுடைய வாழ்க்கையில் ஏவி என்ன செஞ்சானா, இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுகிறதற்கு, அதாவது சென்சஸ் பார்க்கிறதற்கு ஏவி விட்டானான். இது என்ன, இது சென்சஸ் பார்க்கிறது தப்பா? இது சாத்தான் போய் சென்சஸ் பார்க்க சொல்றான், அது கர்த்தருக்கு விரோதமான காரியம், இப்படி நீங்க நினைக்கலாம். ஏன் இது இந்த காலகட்டத்தில் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஏராளமாய் பலகி பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமோன்னார், எண்ண முடியாதுனா, அதே போல உன் சந்ததி இருக்கும், உன் சந்ததி யாராலும் எண்ணவே முடியாது. கடற்கரை மணலை போய் பார், அதை உன்னால் எண்ண முடியுமா, எண்ண முடியாது, அதே போல உன் சந்ததியும் எண்ண முடியாததாய் இருக்கும் அப்படின்னார். அப்போ கர்த்தர் இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார், எண்ண முடியாத அளவுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றது தேவனுடைய வார்த்தை. அப்போ எண்ண முடியாததா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது அதை மொத்தம் தொகையிட்டு இவ்வளவுதான் அப்படி சொல்லுவது கர்த்தரை மட்டுப்படுத்துவது போல இருக்கிறது. ஏன்னா அவங்க இன்னும் பலகி பெருகி முடியல, பெருகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால கர்த்தருக்கு இவ்வளவுதான் கூட்டம் இருக்குதுன்னு சொல்றது அவரை மட்டுப்படுத்துவது போல இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சித்தம் அந்த நாட்களை பொறுத்த மட்டில் அப்படி தொகையிடுவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது பிசாசு இந்த விஷயத்தில் வந்து தாவீதை ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா பிசாசு எந்த விதத்தில் ஏவுவான்னு யாருக்குமே தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா சாதாரணம் எடுத்துட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க, இப்படி சென்சஸ் பார்க்கறது தப்புன்னு சொல்லி சொன்னா யாரு ஒத்துக்குவோம், யாரும் ஒத்துக்க மாட்டோம் இல்ல, இது தப்பா, எத்தனை பேர் இருக்கிறாங்க எண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை எண்றது தப்புன்னு யாருமே ஒத்துக்க மாட்டோம். சில சபைகள் நானே கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தர் எனக்கு ஒரு தம்பி தெரியும், அந்த தம்பி ஒரு சபையில இருக்கிறான். அப்போ அவனை பார்த்து, நீ சபையில என்ன ஊழியெல்லாம் செய்யறியா, நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். உனக்கு என்ன ஊழியம் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்லுவான், சர்ச்சு வாசல்ல அங்க இருப்பேன், வாசல் நின்று ஒரு நோட் புக் வச்சுட்டு நம்பர் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானான். அப்ப சர்ச்சுக்கு எத்தனை பேர் வராங்கன்றத கவுண்ட் பண்ற வேலையா அவனுக்கு, இந்த வாரம் எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்தாங்க இந்த வாரம் 100 பேர் வந்தாங்க, 200 பேர் வந்தாங்க, 500 பேர் வந்தாங்க, அதை நம்பர் டிக் பண்றதுக்கு அதுக்குன்னு அவன் உட்கார வச்சிருக்கிறாங்க சர்ச்சில். அப்ப வாசல் உட்கார்ந்து இருப்பானா, இந்த வாரம் இவ்வளவு பேர் வந்தாங்க போனாங்கன்றது, அவ குறைஞ்சிருச்சா ஜாஸ்தி ஆச்சான்றதுக்கு கணக்கு பாக்குற மாதிரி என்ன சொல்றாங்க, நம்பர் பார்த்து டிக் அடிச்சுக்கிறாங்க. அப்போ எதுக்கு சொல்றேன் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சபையிலே கூட இப்படி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வந்தாங்க, எவ்வளவு பேர் போனாங்க, ஜாஸ்தி ஆச்சா குறைஞ்சிச்சா இருக்கிறபடியே இருக்குதா, இதை தெரிந்து கொள்றதுக்கு என்ன செய்யறாங்க, டிக் போடுறதுக்குன்னே ஆளை வச்சு கவுண்ட் பண்றாங்க இல்லையா, எண்ணி வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எண்ணிக்கை பார்ப்பது தவறு என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, தீர்க்கவே முடியாது இல்லையா. சாதாரணமா எண்ணம் பார்த்தாங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அப்படி செய்யறதை கர்த்தர் விரும்பவில்லை. தாவீதுக்கு கூட இந்த காரியம் புரிஞ்சுதான் இல்லையான்னு தெரியல, தப்புன்னு தெரிஞ்சுதான் இல்லையான்னு தெரியல. ஆனாலும் இது சாத்தான் ஏவி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சாத்தான் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏவறான் இந்த காரியத்திலே, நீ தொகையிட வேண்டும், எண்ண வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏறான். பாருங்க அதுக்கு எவ்வளவு தூரம் அவனுக்கு தடை எதிராக வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள. இரண்டாவது வசனத்திலிருந்து படிக்கலாம்.
அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயெர்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும்,
கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும்,
நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக, ஆனாலும் ராஜாவாகிய ஆண்டவனே,
அவர்கள் எல்லாரும்
என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா, என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன், இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். யோவாப் அப்படி சொல்லியும், ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால்,
யோவாப் புறப்பட்டு
இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதினிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எங்கும் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11,00,000 பேரும் யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 470,000 பேரும் இருந்தார்கள்.
போதும். இப்ப பார்க்கும் பொழுது இந்த யோவாப் யார் என்று பார்த்தால், தாவீதுடைய படை தளபதி. இந்த தாவீதனுடைய படை தளபதி ஆகிய யோவாப் சொல்றான், தாவீதே இது வேண்டாம், கர்த்தர் வந்து இஸ்ரவேலை ஏராளமாய் நூறத்தனையாய் பெருக பண்ணுவார், இப்ப இருக்கிற மாதிரி 100 மடங்குக்கு மேல கர்த்தர் பெருக பண்ணுவார், இது எதுக்கு நீங்க எண்ணிட்டு இருக்கிறீங்க, இது வேண்டாம் என்று சொல்லி அதை இந்த யோவாப் தடுக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவன் சொல்றது எதுவுமே தாவீது காதல ஏறல. அவன் தடுக்க நினைக்கிறான், வேண்டாம் இது செய்யாதீங்க, இது தப்பு என்று சொல்லி பாக்குறான். அவன் சொன்னாலும் தாவீது கேட்கிற மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, யோவாபுடைய வார்த்தையை பார்க்கிலும் தாவீது பிசாசுடைய சத்தத்துக்கு அதிகமாய் செவி கொடுத்ததே காரணம். யோவாபுடைய வார்த்தையை விட பிசாசுடைய வார்த்தை தாவீதுடைய இருதயத்தில் ஆழமாய் கிரியை செய்திருந்தது. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினு கூட சொல்றேன், சில நல்ல புத்திமதிகளை சொல்லுவாங்க இல்லையா, இங்க போகாத, அதை செய்யாத, இப்படி இரு, அப்படி சொல்லி நாம என்ன செய்யற, நல்ல புத்திமதிகளை சொல்றோம். ஆனா சிலரை பாத்தீங்கன்னா, எந்த புத்திமதி சொன்னாலும் எதையுமே கேட்க மாட்டாங்க, அவங்க போக்கிலேயே போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது எதை குறிக்குதுன்னா, பிசாசு அவர்களை நடத்துகிற விஷயத்தில் அதிகமாய் இடம் கொடுக்கிறார்கள். நம்ம நல்ல காரியத்தை வேத வசனத்திலிருந்து சொல்லி, இப்படி செய், இப்படி செய்யாத, இப்படி நடந்துக்கோ. நாம வேதத்திலிருந்து வசன ஆதாரத்தோடு புத்திமதி சொன்னாலும் சிலருடைய இருதயத்தில் ஏறாது, அவங்க போக்கிலேயே போவாங்க. ஏன்னா இது பிசாசு அவரை நடத்துகிறதுனாலே அந்த வார்த்தை மனுஷன் நம்முடைய தேவ வார்த்தையை விட, ஒரு நல்ல ஆலோசனையை விட அது ஆழமாய் கிரியை செய்கிறது. இது இன்னைக்கும் இருக்குது, அன்னைக்கும் இருந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்படி நடந்துச்சு? தாவீது ஒரு தேவ மனுஷன் தானே, நீங்க யோசிக்கிறோம், தாவீது ஒரு தேவ மனுஷன் தானே, அப்போ அவனுக்குள் எப்படி இவ்வளவு தூரம் பிசாசு வேலை செஞ்சது அப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம், புரியுதுங்களா? அதுதான் இப்ப நமக்கு விஷயமே. அப்போ தாவீது ஒரு தேவ மனுஷன் தான், சந்தேகமே கிடையாது. தாவீது கர்த்தரை ஆராதனை செய்தவன் தான், சந்தேகம் கிடையாது. தினந்தோறும் நல்ல ஜெபித்தவன் தான், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவன் தான், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்தவன் தான், சந்தேகமே கிடையாது, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் கூட இந்த இடத்தில் பிசாசுடைய வார்த்தை தான் அங்க வெயிட்டா இருக்குதே தவிர யோவாபுடைய வார்த்தை அந்த இடத்திலே கனவீனப்படுத்தப்படுகிறது. பிசாசுனுடைய வார்த்தை தாவீதுடைய வாழ்க்கையிலே கனம் பண்ணப்படுகிறது, யோவாபுடைய வார்த்தையானது தாவீதுடைய சமூகத்தில் கனவீனப்படுத்தப்படுகிறது. அப்ப ஏன் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு யோவாபும் காரணம் அல்ல, பிசாசும் கூட காரணம் அல்ல, மெயினான காரணம் தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்ததுதான் முக்கிய காரணம். பிசாசு பலவந்தமா, ஏன் பிசாசு காரணம் இல்லைன்னு சொல்றேன்னா, பிசாசுனும் பலவந்தமா தாவீத நடத்திட முடியாது, அவன் சரியா இருந்திருந்தான் அவனுக்கு தானே அது நடத்திடவே முடியாது. அதனாலதான் சொல்ற, பிசாசு காரணம் கிடையாது, யோவாபு காரணம் கிடையாது, யாரும் காரணம் கிடையாது, தாவீது தான் காரணம். தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலேதான் அவன் வாழ்க்கையிலே பிசாசு இப்பொழுது அவனை ஏவ தொடங்கினான், ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கு அவனை ஏவ தொடங்கினான். அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் ஏதாவது ஒரு இடத்துல பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது பிசாசு அதோட முடிச்சிடும் நினைக்கிறீங்களா? முடிக்காது. ஒரு தவறான காரியத்தை செய்யும் பொழுது, செய்து பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட சம்பவத்தோடு காரியம் முடிவடைச்சுட்டா பரவாயில்ல, குறிப்பிட்ட அந்த காரியத்தோடு சம்பவம் முடிவடையாது, அதுக்கு பிறகும் பிசாசு கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பான். ஒரு காரியத்தில் இடம் கொடுத்து விட்டால் அதோட சாப்டர் க்ளோஸ் ஆகாது, புரியுதுங்களா? அதோட நம்ம இடம் கொடுத்த பிசாசு பாதிச்சுன்னா அவ்வளவுதான், அதோட சாப்டர் க்ளோஸ் கிடையாது. அதுக்கு பிறகு அவனுடைய கிரிப் அதிகமாகும். அந்த கிரிப் அதிகமாகும் பொழுது அவன் நம்மை அறியாமலே அவன் ஏவுவான், அது நமக்கே தெரியாது. நம்மை அறியாமலே அவன் நம்மை நடத்துவான், அது நமக்கே தெரியாது. நம்மை அறியாமல் பலவிதமான குளறுபடியான காரியங்களுக்குள் கொண்டு போய் விடுவான், அது நமக்கே தெரியாது. நம்மை அறியாமல் பலவிதமான நஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டத்தில் கொண்டு போய் உள்ள தள்ளிடுவான், அது நமக்கே தெரியாது. எல்லாம் முடிஞ்ச பிறகு, மகா மோசமான சூழ்நிலை வந்த பிறகுதான் தெரியும். தாவீதுடைய வாழ்க்கையில இந்த யோவாப் எச்சரிக்கும் போது அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, தன்னை பிசாசு தான் நடத்துகிறான் என்பதை தாவீதுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவன் பிசாசுக்கு ஏற்கனவே இடம் கொடுத்துட்டான், என்னன்றதை பின்னாடி சொல்றேன். அப்ப அவன் இடம் கொடுத்துட்டான், இப்ப தாவீதை பிசாசு தான் நடத்துனது அவனுக்கே தெரியல. ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது யோவாப் சொல்றதை அவனை ஏத்துக்கொள்ள முடியல. எப்பொழுது இவனுக்கு தெரிஞ்சதுலாம் அதற்குரிய தண்டனை மிக மிக மோசமா வருது. 9வது வசனத்துல 14வது வசனத்துக்கு பின்னால படிக்கலாம். அந்த இடத்துல பார்க்கும்போது 9வது வசனத்துல 14வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அதற்கான தண்டனை கர்த்தர் அறிவிக்கிறார். அந்த தண்டனை அறிவித்து அந்த தண்டனை எல்லாம் நிறைவேறும் பொழுது அவன் கர்த்தருக்கு பயந்து நடுங்குகிறான், ஐயோ நான் இந்த காரியத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சு நான் அங்கதான் நிற்கிறான். அப்ப இந்த இடத்தில் தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்தான். தாவீதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் பிசாசு அவனை ஏவினான். தாவீது அப்படி என்னதான் இடம் கொடுத்தான்? 20வது அதிகாரம் 1வது வசனத்தை படி.
மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, யோவாப் ராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பால் கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான் யோவாப் ரப்பாவை அடித்து
சங்கரித்தான். இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இந்த சம்பவத்தை படிக்கும் போது புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்்கு? கரெக்ட். இதே வசனத்தை படிங்க, 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிங்க. இதே வசனம் அங்க வருது பாருங்க, அங்க விளக்கமா இருக்கு. அங்க விளக்கத்தை இங்க சுருக்கமா இங்க சொல்றாரு, இங்க விஷயத்தை சொல்லல, ஆனா அங்க விஷயத்தை சொல்றாரு. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 4வது வசனங்களை வாசிக்கலாம். 2 சாமுவேல்
மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது,
எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா? மறுவருஷத்தில் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் என்னது படி,
காலம் வந்த போது
அப்ப நல்லா பார்க்கும்போது இதே ஸ்டார்டிங் அதுல வருது பாருங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த போது, இங்கேயும் அப்படிதான் ஆரம்பிக்குது, அங்கேயும் அப்படிதான் ஆரம்பிக்குது. அப்ப இதுவும் அதுவும் ஒரே சபோ. என்ன நடக்குது படிப்போம்.
தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும்
பாருங்க அதே இடம் ரப்பாவை
முற்றுகை
போடவும்
அனுப்பினான் தாவீதோ எருசலேமில் இருந்து
விட்டான் தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான்
ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான் அந்த ஸ்ரீ வெகு சௌந்தர்யவதியா இருந்தாள் அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான் அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள் அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான் அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான் பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள்
போதும் இப்போ இந்த 20 அதிகாரத்தில் முதல் வசனத்தின் சம்பவம் தான் இங்க இந்த 2 சாமுவேல் 11 முதல் 4 வசனங்கள் முதல் 4 வசனங்கள் இதே இதுவும் ஒரே சம்பவம் தான் அப்போ தாவீது இந்த 21 அதிகாரத்திலே பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்து தொகையிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிசாஸ் அவனை ஏவினான் அப்ப பிசாஸ் இந்த 21 அதிகாரத்தில் அவனை ஏவினதற்கு காரணம் 20 அதிகாரத்தில் விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது 20 அதிகாரத்தில் அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்தான் புரியுதா அப்ப இந்த சம்பவம் எங்க வருது பாத்தீங்களா எப்பவுமே பைபிள் நீங்க நல்லா கவனிச்சு படிக்கணும் சாமுவேல் புஸ்தகத்திலையும் தாவீது வரும் புரியுதா இதே 4 புஸ்தகத்திலையும் தாவீதுடைய சம்பவம் வருது இப்ப இதெல்லாம் வரும்பொழுது நீங்க பார்த்துட்டு உடனே இங்கே சொல்ற ஆங்கிள் வேறையா இருக்கும் அங்க சொல்ற ஆங்கிள் வேறையா இருக்கும் வேற வேற விதத்துல சொல்லப்பட்டிருக்கும் ஆனா விஷயம் ஒரே விஷயமா இருக்கும் ஆனா ஒவ்வொரு காரியத்தையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் அது விவரிக்கப்பட்டிருக்கும் அப்ப நீங்க சாமுவேல் புத்தகத்துல படிக்கும் பொழுது இதுக்கு அடுத்தது என்ன சம்பவம் வந்து நமக்கு தெரியாது ஆனா அதுக்கு அடுத்த சம்பவம் இங்க 4 தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தாவீது இந்த 20 அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவன் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் யுத்தத்திற்கு போகாமல் தன் அரண்மனையில் இருந்து கொண்டு பிசாசிற்கு இடம் கொடுத்தான் அது நடந்துச்சு பிசாசுக்கு 20 அதிகாரத்தில் அவன் இடம் கொடுத்தான் 21 அதிகாரத்தில் பிசாசு அவனை ஏவ ஆரம்பித்தான் இப்ப புரியுது உங்களுக்கு பிசாசு ஒரு தனிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை தானாக ஏவி நடத்தி ஒன்னு செய்ய முடியாது அவர்கள் இடம் கொடுக்கும் பட்சத்தில்தான் அந்த பிசாசு அவர்கள் மேல் கண்ட்ரோல் எடுத்துக் கொள்ளுகிறது கட்டுப்பாடு தன்னுடைய ஆளுகை எடுத்துக் கொள்ளுகிறது ஆளுகை எடுத்து அவர்களை நடத்த ஆரம்பிக்கிறது நடத்தி அவர்களை மிகப்பெரிய ஒரு சேதத்திற்குள் அவர்களை கொண்டு போய் விட்டு விடுகிறது அப்ப நம்ம வாழ்க்கையில் நீங்க என்னைக்குமே கவனிக்க வேண்டிய விஷயம் பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுக்கவே கூடாது ரொம்ப கவனமா இருக்கும் இடம் கொடுத்தாதான் அவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை எடுப்பானே தவிர இடம் கொடுக்காமல் அவனால் ஒன்றும் செய்யவே முடியாது யோவான் எழுதின சுவிசேஷம் 14:30 இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணுமே கிடையாது ஒரு சின்ன விஷயத்திலும் அவனுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை தைரியம் சேலஞ்சா சொல்றாரு பாருங்க உலகத்தின் அதிபதி பிசாசு வரான் எங்கிட்ட ஆனா அவனுக்கு எங்கிட்ட ஒரு விஷயம் கூட கிடையாது எந்த இடத்துலயும் ஒரு காரியத்துல கூட நான் அவனுக்கு இடம் கொடுக்கல அவனுக்கு என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்துல கூட ஆளுகை கிடையாது அவன் என் வாழ்க்கையில் ஒரு இடத்துல கூட அவன் என்னை மேற்கொள்ள முடியாது ஏன்னா அவனுக்கு எந்த இடத்துலயும் நான் இடம் கொடுக்கவே இல்லை ஸ்ட்ராங்கா சொல்றாரு அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா இடம் கொடுத்தால்தான் பிரச்சனை கொடுக்கலன்னா தைரியமா பிசாசை சந்திக்க முடியும் இயேசு கிறிஸ்து தைரியமா சந்திக்கிறார் ஏதோ உலகத்தின் அதிபதி என்கிட்ட வராங்கிறாரு ஏதோ விருந்தாளி வர மாதிரி சொல்றாரு தைரியமா சொல்றாரு வராம பாருங்க அப்படிங்கிறாரு ஏன்னா அவருக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை ஏன்னா அவர் மேல அவன் ஆளுகை எடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது ஏனென்றால் அவர் அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை அப்ப நல்லா கவனிக்கும் நம்ம வாழ்க்கையிலே இதுதான் முக்கியம் அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் இடம் கொடுத்தான் அந்த பிசாசு அவனை நடத்த ஆரம்பிக்கிறான் அப்ப அதனுடைய முடிவு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் 1:21 9 வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு தண்டனை நியாய தீர்ப்பை கர்த்தர் அறிவிக்கிறார் 9 வாசிக்கலாம்
அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாய
காத்துடனே பேசி
நீ தாவீதின் இடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே தாவீதனிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பயனரின் பட்டயம் உன்னை பின் தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ
3 வருஷம் பஞ்சம் அல்லது 3 மாதம் சங்காரம், விரோதிகளால் சங்காரிக்கப்படுதல், அப்புறம்
அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்துகொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கைகளில் விழாதிருப்பேனாக என்றான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே
கொள்ளை நோயை வரப்பண்ணினார்.
அதனால்
இஸ்ரவேலில்
70,000 பேர் மடிந்தார்கள்.
இதுவும் கடைசியில் எண்ணிக்கையில தான் வந்து முடியுது. எண்ணினதற்கு கடைசியில தண்டனையை பார்த்தாக்க அதுவும் எண்ணிக்கையில் முடியும். 70,000 பேர் மடிந்தார்கள். அப்ப தீர்க்கதரிசி ஆகிய காத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ போ தாவீது கிட்ட சொல், 3 நியாய தீர்ப்பை வைக்கிறேன். 3 மாதம் 3 வருஷம் கொடிய பஞ்சம் வர வேண்டுமா அல்லது 3 மாதம் சத்துருக்கள் உன்னை பின்தொடர்ந்து விரோதிகள் கையிலடி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமா அல்லது கொள்ளை நோயை நான் அனுப்ப வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறேன். அப்போ தாவீது சொல்றான், வேண்டாம், சத்துருக்கள் கையில நான் விட வேண்டாம், மனுஷன் கையில நான் விட வேண்டாம். கர்த்தருடைய தூதன் என்ன செய்யறாரோ செய்யட்டும், கர்த்தர் கையில நான் விடுகிறேன், மனுஷன் கையில நான் விட மாட்டேங்கிறான். அதே போல அந்த நியாய தீர்ப்பை அவனே ஏற்றுக்கொள்ளுகிறான். 70,000 பேர் மடிந்து போனார்கள். இப்பதான் தாவீது தான் பாவம் செய்ததை, தான் தவறு செய்ததை அடிபட்ட பிறகுதான் அவன் உணர்கிறான். அது வரைக்கும் அவன் உணரவே இல்லை. அடிபட்ட பிறகுதான் ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி உணர்ந்தான். அப்ப நம்ம வாழ்க்கையிலே கவனிக்கணும், பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் நடத்துகிறான், நடத்தின பிறகு அதுக்கு பிறகுதான் அடிபடுகிறது, பாதிப்பு வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பு வருகிறது. பாதிப்பு வந்த பிறகுதான் நம்ம உணர்கிறோம், ஐயோ இப்படி ஆகி போச்சே நம்ம உணர்றோம். அதுக்குதான் கர்த்தர் முதலே சொல்றாரு, இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க என்று சொல்லி கர்த்தர், அதனாலதான் முதல்லயே கர்த்தர் ஒரு எச்சரிப்பை நமக்கு வைக்கிறார். சரி, அடுத்ததாக இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 26-27.
இயேசு பிரதியுத்தரமாக நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்.
அப்பொழுது இயேசு
அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார்.
அடுத்த காரியம், இங்க ஒரு கம்யூனி நடக்குது. முதலாவது கர்த்தருடைய பந்தி, பின்னி காலையில் நம்ம கர்த்தருடைய பந்தி ஆசரித்தோம். அதே போல முதல் கர்த்தருடைய பந்தி அன்னைக்கு அங்க நடக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறதற்கு முந்தின ராத்திரி வேளையில் ஒரு மேலறையிலே தன்னுடைய 12 சீஷர்களோடு கூட பந்தி இருக்கிறார். பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறார். அப்படி ஆசரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, இங்கே என்னோடு கூட பந்தி இருக்கிறவனே எனக்கு விரோதமாய் தன்னுடைய குதிங்காலை உயர்த்துவான் என்று எழுதியிருக்கிறபடி என்னோடு கூட பந்தி இருக்கிற ஒருத்தனை என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி சூசகமா சொல்றார். அது யாருக்கும் தெளிவா சொல்லாதபடி மறைவாக யோசித்து மட்டும் புரிகிறவனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அப்படியே சொல்றார், மறைவாக சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ சீஷர்களில் ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் பயம் முதிர்ச்சி. 12 பேர்ல ஒருத்தன்ட்டாரே,
இது நிறைய பேர் 1000 பேரை காமிச்சு, நானும் இது 1000 ஒண்ணுண்டா இதா இருக்குமோ யாரா இருக்கும் ஒண்ணலாம். 12 பேர் சின்ன லிஸ்ட், 70 பேரை ஊழியத்துக்கு நியமிச்சார். அந்த 70 பேர்ல ஒருத்தர் சொன்னா கூட 70 ஒண்ணு அது யாரா இருக்குமோ தெரியாது. இப்ப 12 பேர், இந்த 12 பேர் தான் இருக்கிறதுலயே அவரோடு கூட இருந்த சீஷர்கள். இந்த 12 ஒருத்தர், அப்போ இவ்வளவு படு பாதக செயலை செய்யறவன் 70 பேர்ல ஒருத்தன் கிடையாது. அவரோடு கூட சாப்பாடு சாப்பிட்ட அந்த 5000 புருஷர்கள், கிட்டத்தட்ட 20,000 பேர் அவர் கொடுத்ததான 5-2 மீன் சாப்பிட்டாங்க. அந்த சாப்பிட்டதான அந்த 20,000 பேர்ல ஒருத்தர் சொன்னா கூட பரவாயில்ல, ஏதோ வந்தாங்க சாப்பிட்டாங்க போனாங்க செஞ்சாங்கன்னு போயிடலாம். ஆனா இந்த 12 பேர் கூடவே இருந்தவங்க, கூடவே நடந்தவங்க, ஊழிய செஞ்சவங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை கண்ணார கண்டவங்க, அனுபவிச்சவங்க, 12 பேர்ல ஒருத்தனும் இந்த 12 பேருக்கு பக்கு பக்கம் ஆயிடுச்சு. என்னடா அது 12 பேருன்ட்டாரு, பெரிய கூட்டத்தை சொன்னாலும் பரவாயில்ல, இந்த சின்ன சர்க்கிள் போட்டு இதுக்குள்ள ஒருத்தர் நீங்க தான் அப்படின்ட்டாரு. 12 பேர் தடுமாறுறாங்க, நானா நானாங்கிறாங்க. ஆனா ஒருத்தனுக்கு நல்லாவே தெரியும், நான் தான் அவனுக்கு நல்லாவே தெரியும், யூதாசுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் வந்து பயம், ஒருவேளை நான் ஆயிடுவனோ. பேதுரு வந்து கேட்கறான், யோவான் வந்து கேட்கறான், மத்தேயு கேட்கறான், ஆளாளு கேட்கறாங்க, நானா நானாங்கிறாங்க, பயந்து போய் கேட்கறாங்க. ஆனா இவனும் வரான், இவனுக்கு தெரியும் நான் தான் தெரியும், வந்து இவனும் சேர்ந்து நானான்னு கேட்கறான். கடைசியில் இயேசு கிறிஸ்து வந்து அவனுக்கு மறைமுகமாக நீ சொல்றபடிதான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மட்டும் உணர்த்துற மாதிரி செஞ்சார். கடைசியில் சீஷர்களுக்குள்ள டென்ஷன் அதிகமாயிடுச்சு, குறிப்பாக யோவானுக்கும் பேதருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க. யாரா இருக்கும் பேதரு சொல்றான் யோவான்கிட்ட, யோவானே நீ தான் ரொம்ப க்ளோஸ், நீ கொஞ்சம் கேளு, நீ கேட்டா சொல்லுவாரு அப்படிங்கிறான். அப்ப பேதரு பக்கத்துல இருந்து தூண்டி விடுறான், யோவான் இயேசு கிறிஸ்துடைய மார்பில் சாஞ்சிருக்கிறான், அவன் ரொம்ப க்ளோஸா இருக்கான், அவன் என்ன கேட்டாலும் இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்லிடுவார். அப்போ அவன் கேட்கறான், ஆண்டவரே யார் ஆண்டவரே, பேதருடைய தூண்டுதல யோவான் கேட்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து அப்ப கூட பேரை சொல்லல, யூதாஸ் தான் அப்படி பேரை சொல்லாம இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அதை மறைக்கவும் முடியல அவரால். அதனால என்ன செய்யறாரு, ஒரு அடையாளம் காட்டாரு, இப்ப நான் கம்யூனியன் கொடுக்க போறேன், யாருக்கு கம்யூனியன் கொடுக்க போறனோ அவன் தான், இப்ப நான் யார் கையில் கொடுக்கறனோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தை எடுத்த திராட்சை ரசத்தை தோய்த்து யூதாஸ் கையில கொடுக்கிறான். அதை அவன் வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று போட்டிருக்குது. இது ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் இது, ஆக்சுவலா இது கம்யூனியன் சர்வீஸ்ல சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் இது. அப்போ சாத்தான் இந்த கம்யூனியன் நடக்கிற நேரத்தில் தான் யூதாசுக்குள் புகுந்தான், புரியுதா? கம்யூனியன் நடக்கிற இடத்துல தான், எது பரிசுத்த பந்தியோ அந்த பரிசுத்த பந்தியிலே, அந்த பரிசுத்த ஆராதனையிலே தான் சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். ஒரு பரிசுத்த ஆராதனையில் அசுத்தாவி புகுந்து விட்டது, புகுந்து போகிறது. இதனால தான் இந்த கம்யூனியன் விஷயத்தில் என்னைக்குமே ரொம்ப கவனமாய் சொல்லப்படுறோம் இல்லையா. அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். உங்களில் சில வியாதி உள்ளவர்களானார்கள், சில நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பந்தி பரிசுத்தம் உள்ளதால் அபாத்திரமாய் பங்கு பெறாதிருங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்போ எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்தில் யூதாஸ் காட்டி கொடுக்க திட்டமிட்டு, காட்டி கொடுக்கிறதுக்கான ரேட் பேசிவிட்டு அவன் வந்து ரொம்ப நல்லவன் போல பந்தியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனை மறைமுகமாய் உணர்த்துகிறார். உணர்த்தி 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 அவனை எப்படியாயிலும் கரெக்ட் பண்றதுக்கு பார்க்கிறார். ஆனால் கரெக்ட் பண்ண பார்க்கும் பொழுது அவனால் அந்த நேரத்தில் கரெக்ட் ஆகலவன். அப்ப சாத்தானுக்கு பிசா இந்த யூதாஸ் இடம் கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கம்யூனியன்ல சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவ இடம் கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்த பிறகு இந்த இடத்துல வந்த உடனே அவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று கையை நீட்டி வாங்குறான். அபாத்திரமாய் வாங்கும் பொழுது சாத்தான் உள்ள போந்துடுறான். இதுதான் அபாத்திரமாய் வாங்குறதுன்றது. இதைத்தான் பேது பவுல் அழகா சொல்றார், அபாத்திரமாய் இருக்காதீங்கன்றார். இவன் பாத்திரமாய் இல்லை, இவன் அபாத்திரமாய் இவன் கையை நீட்டி வாங்குறான். அபாத்திரமாய் வாங்கும் பொழுது நியாய தீர்ப்பு வருகிறது, பிசாசு அவனுக்குள் போகிறார். அதனாலதான் சபைக்கு அதை எச்சரிப்பான் சொல்ற, அபாத்திரமாக பங்கு பெற வேண்டாம். இப்ப இந்த யூதாசுடைய விஷயத்தை பாருங்களேன், கொஞ்சம் கவனிச்சு பார்த்தால் எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு போற பாருங்க. இது 13 அதிகாரத்தில், யோவான் 13 அதிகாரத்தில் முதலாவது 2 வசனத்தை வாசிக்கலாம்.
சீமோனின் குமாரனாக யூதாஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில்
போதும். இப்ப பாருங்க, பிசாசு எடுத்தோடனே உள்ள போறல, 26வது வசனத்துலதான் உள்ள போந்தான். ஆனா 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா தூண்டினான், பாத்தீங்களா ஸ்டேஜ் வருது பாருங்க. இந்த 13வது அதிகாரத்தில் 2வது வசனத்துல பிசாசு அவனை தூண்டினான், 26-27 வசனத்துல தான் அவனுக்கு உள்ளே புகுந்தான், பாத்தீங்களா. அப்ப எடுத்தோடனே பிசாசு உள்ள புகவே முடியாது, எடுத்தோடனே உள்ள போற முடியாது. ஃபர்ஸ்ட் டெம்டேஷன் தூண்டுறான், அவன் உள்ளத்தை தூண்டுறான். என்ன போ, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கறதுக்கு ரேட் பேசிட்டு வா. சொன்ன உடனே அவன் போய் ரேட் பேசிட்டு வரான், பாதி பந்தியில் போய் ரேட் எல்லாம் பேசிட்டு 30 வெள்ளிக்காசுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன் எல்லாம் பேசிட்டு வரான். வந்து நல்லவன் போலயே உட்கார்ந்துட்டான். அப்போ இவனுக்கு கொஞ்சம் கூட தன்னுடைய தவறை உணரக்கூடியதில்லை. அப்பதான் அவன் எல்லா தவறான காரியத்தை திட்டம் போட்டுட்டு தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்போ அவன் திருந்துறதற்கோ உணர்வடைகிறதுக்கோ அவனுக்கு யோசனையே இல்லை, திட்டம் போட்டுட்டு வந்து நல்லவனா உட்கார்ந்துருக்கான். அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், எல்லாம் முடிஞ்சு, கம்யூனியன் முடிஞ்சோடனே எப்ப கம்யூனியன் முடியும், எப்ப அவரை காட்டி கொடுக்கலாம். அவன் மைண்ட் ஃபுல்லா அதுல தான் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா 30 வயசா தான் அவன் கணக்குல இருந்துட்டு இருக்குது. எப்ப கம்யூனியன் முடியும், எப்ப போய் காட்டிக்கலாம், அதை பத்தி அவனுக்கு யோசனையே இல்லை. அப்ப அவனுடைய திட்டம் அப்படி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சாத்தான் அவனை தூண்டினான், அந்த தூண்டுதலுக்கு அவன் உடன்பட்டு போகிறான். உடன்பட்டு போகும் பொழுது சாத்தான் அவனை டிராப் பண்ணி அவனுக்குள்ளே புகுந்து விட்டான். அப்போ இந்த யூதாசுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆரம்பம் முதலே சாத்தானுக்கு இடம் கொடுத்தவன், இடம் கொடுத்துட்டே இருந்திருக்கிறான். சின்ன விஷயத்துல மட்டும் இல்ல, இந்த இடத்துல தான் நினைக்காதீங்க, இது 13வது அதிகாரத்தை தான் நினைக்காதீங்க. இந்த யோவான் சுவிசேஷத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அவன் ஆரம்பத்திலேயே அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறான். 6வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 6வது அதிகாரம் 70-71 வசனத்தை வாசி.
இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை,
பன்னிருவராகிய உங்களில் நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா,
உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார்.
உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றான்.
சீமோனின் குமாரனாகிய
யூதாஸ்காரியோத்து
பன்னிருவரில் ஒருவனாயிருந்தும் தன்னை காட்டி கொடுக்க போகிறவனாயிருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார்.
அப்போ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து 6வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, இவன் காட்டி கொடுக்கிறவனாய் இருப்பான். அப்ப அவருக்கு ஏற்கனவே அவனை பத்தி தெரியுது. அப்ப என்ன செய்து கேட்டீங்கன்னா, ஆரம்பம் முதலே அவன் பிசாசுக்கு தன்னை இடம் கொடுத்தவனாகவே வந்திருக்கிறான். இடம் கொடுத்துட்டே வந்தான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வாலண்டியர் ஒரு லெவல் வந்தோம்னா பிசாசு அவனை நடத்த ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் இவன் இடம் கொடுக்கிறான், அப்புறம் பாத்தீங்கன்னா பிசாசு நடத்துது. நடத்த ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அது என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் செய்யறான். இவன் பாருங்க, இவன் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தான், இவனாக இந்த ஊழியத்துக்கு வந்தான், இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தை பெற்றான், அவர் சொல்ற இடத்தெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணினான், அவருடைய பணப்பையை சுமக்கிறவனா இருந்தான், எல்லாமே செஞ்சான். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் அது இருந்தாலும் அடுத்த பக்கத்தில் பிசாசு அவனை நடத்துகிறான். எப்படி நடத்தினா பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்துக்கு வாங்க. 22வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 22வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து,
பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து,
இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி யோசித்து,
ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியனிடத்திலும்
சேனை தலைவர்களிடத்திலும் போய்
அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு
அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள்.
அதற்கு அவன் சம்மதித்து,
ஜன கூட்டமில்லாத வேளையில்
அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான்.
பாருங்க எவ்வளவு கிளீன் அவன் பிளாட் போடுறான், ரொம்ப கிளீனா அவன் திட்டமிடுகிறான். இது எப்படி செய்யலாம், ஃபர்ஸ்ட் போய் ரேட் பேசலாம், எவ்வளவு பணம் கொடுப்பீங்க, நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறேன், எவ்வளவு பணம் கொடுப்பீங்க. இது பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரிகள் இவனை தேடி வரல, இவன் அவங்கள தேடி போறான், இவன் அவங்கள தேடி போய் இவனே போய் அங்க ரேட் பேசலாம், நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறேன், அவரை தானே பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, முடியல இல்லையா, நான் காட்டி கொடுக்கிறேன், எனக்கு எவ்வளவு தருவீங்க, 30 பைசா கொடுக்கறேன்றாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், 30 பைசா கொடுங்க, நான் அவரை காட்டி கொடுக்கிறேன் சொல்லிட்டு அவனே டைம் பார்த்துட்டுக்கிறான். எந்த நேரத்தில் ஜனங்கள் இல்லாமல் இயேசு தனிமையா இருப்பாரோ அந்த நேரத்தை நம்ம காமிச்சு சரியான நேரத்தில் வந்து பிடிச்சு கொடுத்துடலாம். அப்போ எப்பவுமே இயேசு கிறிஸ்துவோடு கூட கூட்டமான ஜனங்கள் இருந்துட்டே இருந்தாங்க. அப்ப கூட்டமான ஜனங்கள் இருந்ததுனாலே அவரை பிடிக்க முடியல. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவன் டைம் பார்த்துட்டு இவனே பிளான் போட்டு செய்யறான். இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, யூதாஸ் ஆரம்பத்திலேயே பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனால் நடத்தப்பட்டு கொண்டே வருகிறான். நடத்தப்பட்டு கொண்டே வந்துதான் கடைசியிலே அந்த பிசாசு அவனை முழுவதும் ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு வழி உண்டாயிற்று. அப்ப யூதாசுடைய வாழ்க்கைக்கும் பேதருடைய வாழ்க்கை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, பேதருடைய வாழ்க்கையில் அவன் வந்து இயேசு கிறிஸ்துவை சபிக்கிறான், சத்தியம் பண்றான், எல்லாம் பண்றான், ஆனாலும் கூட அவன் தற்கொலை பண்ணி செத்து போல, பிசாசு அவனை டோட்டலா எடுத்துட்டு போக முடியல. அதுக்கு முதலாவது இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் உதவி செஞ்சது. ரெண்டாவது பேதுருவை குறித்து பாத்தீங்கன்னா, அவன் செஞ்ச தவறுகள் எல்லாமே ஆக்சிடென்டலா செஞ்ச தவறு, சந்தர்ப்ப வசத்தால் செய்த தவறுகள். புரியுதா, சந்தர்ப்ப வசத்துல போனான், குளிர்காய இடத்துல உட்கார்ந்தான், அப்படி உட்காரக்கூடாதுன்னு நமக்கு யோசனை இல்லை, உட்கார்ந்தான், காட்டி கொடுத்தாங்க, இவனை காட்டி கொடுத்தாங்க, பயந்து போனான், தான் உயிருக்கு பயந்து ஒரு பொய்ய சொன்னான், அந்த பொய் சரியா எடுபடல, நல்லா அடிச்சு சத்தியம் பண்ணாதான் நம்புவாங்கன்னு சொல்லி அவனுக்கே யோசனை வந்துச்சு, நல்லா அடிச்சு சத்தியமே பண்ணினான், கடைசியில் அப்படி பண்ணி தான் என்னமோ எப்படி தப்பிச்சா போலசுன்னு உள்ளிருந்து வெளியில ஓடி வந்தான். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப வசத்திலே அவன் செய்த தவறுகள், இதெல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் அதுல கொண்டு போய் தள்ளிடுச்சு. ஆனால் யூதாஸ் அப்படி கிடையாது, சந்தர்ப்ப வசத்தில் எதுவுமே செய்யல, இவனே போய் இவனே தேடி இவனே ரேட் பேசி இவனே திட்டமிட்டு இவனே எல்லா காரியத்தையும் கிளீனா சார்ட் போட்டு கொடுத்து இவனை எல்லாமே செஞ்சு கொடுத்தான். அதனாலதான் பார்க்கும்பொழுது இவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். பேதுரு இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது இடம் கொடுத்ததாக இல்லை, ஆனால் பிசாசுக்கு யூதாஸ் இடம் கொடுத்து இந்த இடத்தில் அவன் இப்படி ஆனான், அவன் கடைசியில் அவன் மடிந்து போனான். அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, யூதாசுடைய அப்படிப்பட்ட அகோர முடிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பிசாசுக்கு ஆரம்பம் முதலே இடம் கொடுத்ததுதான் காரணம். பேதுரு அப்படி இந்த சந்தர்ப்பத்தில் இடம் கொடுக்கல. இந்த சந்தர்ப்பத்தில் பேதர் இடம் கொடுக்கலாம், பேதர் இடம் கொடுக்காமலே இருந்தா நினைக்கிறீங்களா? இப்போ மூணாவது பேதருடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தோம், ரெண்டாவது யூதாசுடைய வாழ்க்கையை பார்த்தோம், இப்போ மூணாவது பேதர் எப்படி இருந்தார், அவருடைய வாழ்க்கைக்கும் பிசாசுக்கும் எப்படி சம்பந்தம் இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேதர் தான் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தெரிகிறான் அப்படின்னு எச்சரிப்பு வார்னிங் கொடுத்தவரே பேதுருதான். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவருக்கும் பிசாசுக்கு என்ன தொடர்பு வந்துச்சுன்னு பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயும் எழுதின சுவிசேஷம் 16:21 வாசிக்கலாம். 16:21
அது முதல்
இயேசு
தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும்
பிரதான ஆசாரியராலும்
வேத பாரகராலும்
பல பாடுகள் பட்டு
கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார்.
அப்பொழுது
பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய்
ஆண்டவரே
இது உமக்கு நேரிடக்கூடாதே,
இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று
அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து
எனக்கு பின்னாக போ சாத்தானே,
நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல்
மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது பேதுரு அவனை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானேனர், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்போ பேதுருக்கு இந்த இடத்துல பிசாசு கிரியை செய்கிறதை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாயினர். அப்ப இயேசு கிறிஸ்து கூட்டத்துக்குள்ளேயே ஒருத்தனுக்குள்ள சாத்தான் புகுந்து விடுகிறான். அப்ப புகுந்த உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அப்ப இங்க என்ன நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் பேதுருவுக்கு முன்பதாக ஒரு விஷயத்தை சொல்றார். இப்ப பேதுரு இயேசு கிறிஸ்துவையே கடிந்து கொள்ள தொடங்கினானா? பாருங்க, இப்படிப்பட்ட ஆளா இருப்பா பாருங்க, குருவையே திட்டுறான், அவரையே திட்டுறான், இதெல்லாம் உமக்கு நடக்க கூடாது, என்ன பேசுறீர், இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீர், வேண்டாம் அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீர் அப்படின்னு அவரையே இவன் கடிந்து கொள்றான். அவர் திரும்பி இவனை கடிந்து கொண்டார், திரும்ப சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. இந்த 16 அதிகாரத்தில் நீங்கள் படித்தால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதை நான் எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து இந்த 16 அதிகாரத்தில் 13 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பிலிப்பு செசரியா என்றதான திசைகளிலே வரார். வரும் பொழுது சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார், மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். கேட்கும் பொழுது சீஷர்கள் ஒரு பட்டியலே கொடுத்தாங்க, சிலர் உம்மை யோவான் என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள், வேறு சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் சொல்றாங்க, இப்படி பலதரப்பட்டதான கருத்துக்கள் உமை குறித்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த அத்தனை பதிலும் தப்பா இருக்கிறத பார்த்துட்டு சொல்றாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்ப அந்த கேள்விக்கு 10 சீஷர்களும் சரியான பதில் கொடுக்க, 11 சீஷர்கள் சரியான பதில் கொடுக்க முடியவில்லை. அவர் யார் என்று சரியான பதிலை கொடுக்க முடியவில்லை. ஒரே ஒருவன் பேதுரு மாத்திரம், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சொன்ன மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து அவனை பாராட்டினார். யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ சீமோனாய் இருக்கிறாய், இந்த கல் நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்கிறது எதுவது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவனுக்கு தெளிவாய் கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து, அந்த 12 சீஷர்களாகி அங்கு கூடியிருக்கும் பொழுது 11 பேருக்கு நடுவிலே இவனை புகழ்ந்து தள்ளிட்டார் இயேசு கிறிஸ்து. இவனுக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு சொல்லிட்ட, ஆகையினால் உன்னை வைத்து நான் என்னுடைய சபை உன்னை வச்சுதான் நான் கட்ட போறேன், உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய போறேன். அந்த 12 பேர்ல அவனைத்தான் முதலாவது நபராக தூக்கி நிறுத்தினார். அப்போ அவனுக்கு தலகால் புரியல, ஒரேடியா இயேசு கிறிஸ்து புகழ்ந்த உடனே அதை தாங்கக்கூடிய பலன் அவனுக்கு இல்லை. இயேசு இந்த 12 பேர்ல நம்மளை தான் இப்ப தூக்கிட்ட, நம்மளை தான் உயர்த்திட்ட, நம்மளை விட பெரிய ஆள் யாருமே இல்லை. அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு தலகால் புரியல. அதுக்கு மேல வந்தோன்னு நினைச்சிட்டான், நமக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னு போயிட்டான். இயேசு கிறிஸ்து இந்த 12 பேருக்குள்ள இவனை கொஞ்சம் உயரமா வச்சாரு, இவனே நினைச்சான் இயேசு கிறிஸ்துக்கு மேல நம்ம உயரமாயிட்ட நினைச்சிட்டான் போல இருக்குது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்லும்போது அவரையே திருப்பி கண்டிக்கிறான், நமக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாதே என்று அவரையே கடிந்து கொண்டான். அப்போ கொஞ்சம் தூக்கி விட்டா அவன் என்ன ஆயிட்டான், தலைக்கு மேல போயிட்டான், எங்கேயோ போயிட்டான், தலைகால் புரியாம போயிட்டான். அப்ப கடைசியில் அவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, அங்க அளவுக்கு மிஞ்சி தலகால் தெரியாம போன பிறகு சாத்தான் அவனை பிடிக்கிறதை பார்க்கும், சாத்தான் அவனை பிடித்துக் கொள்ளுகிறான். அதனாலதான் இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். அப்போ இந்த இடத்தில் பிசாசுக்கு பேதுரு எப்படி இடம் கொடுத்தான் அதை நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம இடம் கொடுத்தாதான் பிசாசு நம்மை பிடித்து நம்மை வழி நடத்த நம்மை நடத்த ஆரம்பிக்கும் சொன்னேன் இல்லையா, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அப்போ தாவீது பாவத்தினாலே பிசாசுக்கு இடம் கொடுத்தான், யூதாஸ் பண ஆசையினாலே பிசாசுக்கு இடம் கொடுத்தான், பேதுரு எதனால பிசாசுக்கு இடம் கொடுத்தான், அது இயேசு அழகா சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், அதனால நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தேங்கிறார். சிந்தனை எப்பவுமே நீங்க புரிஞ்சுங்க, சிந்தனை நான் நிறைய சொல்றது சபையில சொல்றது அதுதான், சிந்தனை ரொம்ப முக்கியம். சிந்தனையில சுலபமாய் பிசாசு உள்ளே புகுந்துட முடியும். சுலபமாய் இதுக்கு பெரிய பாவமான சிந்தனை வரணும் அவசியம் கிடையாது, அசுத்தமான சிந்தனை வரணும்னு அவசியம் கிடையாது, கீழ்த்தரமான எண்ணங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது, கசப்புகள் எரிசலாம் ஒரேடியா வரணும்னு அவசியம் கிடையாது, அதெல்லாம் கூட வரணும்னு அவசியம் கிடையாது. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்தாலே அந்த நபருக்குள் பிசாசு அந்த சிந்தனையை டேக் ஓவர் பண்ணிக்குவான். புரியுதா உங்களுக்கு? இதுல என்ன தெரியுது, தேவனுக்கு ஏற்ற சிந்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் கண்டிப்பா இருக்கணும். தேவனுக்கு ஏற்ற சிந்தனை தவறி போகுமானால் அவர்களை பிசாசு தனக்கு ஏற்ற சிந்தனையில் நடத்த ஆரம்பிப்பான். அப்ப தேவனுக்கு ஏற்ற சிந்தனைனா என்ன, மனுஷருக்கு ஏற்ற சிந்தனைனா என்ன, நீங்க கவனிக்கணும். தேவனுக்கு ஏற்ற சிந்தனைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, வேத வசனங்களுக்கு உங்கள் சிந்தை பேரலலா இருக்கணும். புரியுதா? வசனத்தோடு நம்முடைய சிந்தனை பேரலலா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னா, உங்கள் சிந்தனையில் நீங்க மனத்தாழ்மையோடு இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். புரியுதா? ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்றேன், யாவர் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள் அப்படின்னாக்க, நாம இருதயத்தில் மற்றவர்களை கனம் பண்ணக்கூடிய சிந்தனை நமக்கு இருக்கணும். புரியுதா? யாவரை கனம் பண்ணக்கூடிய சிந்தனை நமக்கு இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அதற்கு மாறாக ஒரே பெருமையாய் நினைத்தால் அது தேவனுக்கு ஏற்ற சிந்தனை அல்ல, அது மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை. மனத்தாழ்மையா இருங்கள்னு கர்த்தர் சொல்றாரு, மனத்தாழ்மை இருக்க முயற்சி செய்யணும், அந்த சிந்தனை இருக்கணும். அது இல்லாமல் ஒரே பெருமையானதை பேசினால் அவன் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கல. அப்போ வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களின் படியும் உங்கள் சிந்தனை இணைந்து செயல்பட்டால் போனாதான் உங்கள் வாழ்க்கையில பிசாசுகளை நடத்த முடியாது. வசனத்தை விட்டு அதுக்கு மாறுபாடாக என்ன சிந்திச்சாலும் சரி பிசாசு அவளை நடத்த ஆரம்பிப்பான். சில சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மளால கைகொள்ள முடியாது, ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க, இதெல்லாம் பைபிள் இருக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா? நான் சொல்றேன், இது கர்த்தருக்கு விரோதமான சிந்தனை. செய்ய முடியாதத ஒண்ணு கர்த்தர் செய்யன்னு சொல்ல மாட்டார். கர்த்தர் செய்யின்னு சொல்லிட்ட பிறகு இதெல்லாம் செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பின என்ன அர்த்தம்? அது தேவனுக்கு ஏற்ற சிந்தனை கிடையாது. இல்ல கர்த்தர் ஒன்னு செய்யின்ட்டார்னா அது செய்யணும், செய்யறீங்களோ இல்லையோ செய்ய முயற்சியாவது பண்ணணும், செய்யணுன்ற எண்ணமாவது இருக்கணும். அட்லீஸ்ட் முயற்சி பண்றது ஃபர்ஸ்ட், எண்ணம் வந்தாதான் முயற்சி வரும், முயற்சி வந்தாதான் காரியம் நடக்கும். எண்ணமே இல்லைன்னா முயற்சியும் வராது, காரியமும் செய்ய முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில பார்க்கணும், முதல்ல நம்முடைய எண்ணங்கள் வசனத்தோடு இணைஞ்சு போகணும். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், இப்ப நான் சொல்றது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இது நிறைய பேர் தங்களை அறியாமலேயே தங்க பேசுற பேச்சுல தங்க சிந்திக்கிற சிந்தனையில தங்களோட டிராக் மாறி போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. உங்கள் ஒவ்வொரு சிந்தனையும் தேவ வசனத்தோடு தேவனுக்கு ஏற்றதா இருக்குதா பேரலலா போதான்றதை நீங்க பார்க்கணும். பல நேரத்தில் அப்படி இருக்காது, நமக்கே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. சாதாரணமாக சிந்திப்போம், சாதாரணமாய் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி சாதாரணமாய் சிந்திச்சிடும், சாதாரணம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. நான் சொல்றேன் அது தவறு. அப்ப வேத வசனங்களின் படி உங்கள் சிந்தனைகள் சரியாய் காக்கப்பட வேண்டுமானால், தேவனுக்கு ஏற்ற சிந்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வசனம் உங்களுக்குள் நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். தேவ வசனம் உங்களுக்குள்ள நிறைஞ்சிருந்தாதான் தேவனுக்கு ஏற்ற சிந்தை உங்களுக்குள் இருக்கும். அந்த தேவனுக்கு ஏற்ற சிந்தை, அந்த வசனத்தினால அந்த சிந்தனை மறுரூபமாக்கப்பட்டு தேவனுக்கு ஏற்ற சிந்தனை இருந்தால்தான் நீங்கள் உலகத்துக்குரிய சிந்தனை வராது, வசனத்துக்கு மாறுபாடான சிந்தனை உள்ள வராது. அப்படி வராமல் இருக்கும்போது தான் பிசாசு இடம் கிடைக்காது. அப்ப சிந்தனை கொஞ்சம் ரூட் மாறினாலும் பிசாசுக்கு அங்கே உள்ள நுழையிருந்து அவங்களை நடத்துறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அப்ப பிசாசு நம்மளை நடத்துறதுக்கு தாவீது மாறி போய் பாவம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, யூதாஸ் மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சிந்தனையில கொஞ்சம் அப்படி ட்ராக் மாறி தேவனுக்கு ஏற்ற சிந்தனையில கொஞ்சம் வழி மாறி போனாலே பிசாசுக்கு வழி திறந்து விட்டா மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம தாவீதையோ யூதாசையோ கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். இந்த பேதருடைய விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம், சாதாரண விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான. ஆனா இதுல நிறைய பேர் சாதாரணமா தவறுவோம், தவறு செய்யலன்னு தெரியாமலே தவறிட்டு இருப்போம். நினைக்கிறதெல்லாம் பேசி நினைக்கிறதெல்லாம் சொல்லி இல்ல இருக்கக்கூடாது.
நம்முடைய உள்ளத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் என்னைக்குமே தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அதை மனசில் வச்சுக்கோங்க. தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். வசனத்தோடு இணைந்து போகிறதா இருக்கணும். இணைந்து போகாத எந்த சிந்தனையும் அது ஆபத்தானது. இப்படிதான், இணைஞ்சு போகாத எந்த சிந்தனையும் அது ஆபத்தானது. ரொம்ப கவனமா இருக்கு. இணைஞ்சு போகாத சிந்தனைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. பேதர் அப்படித்தான் இடம் கொடுத்தான். அதனால உங்கள் மனம் புதிதாக வேண்டும். வசனத்தின் மூலமாய் வேத வசனத்தை நிரப்புங்கள். நிறைத்து நீங்கள் நிறைக்க 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 தான் உங்கள் சிந்தனையானது வசனத்திற்கு ஏற்ற விதத்தில் அது முழுவதும் ஆக்கிரமித்துக் கொள்ளப்படும். ஏது உள்ள போதோ அதுதான் நிறைஞ்சிருக்கும். வசனத்தை நிறைய படிங்க. வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்க. சத்தியத்தை நல்ல ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொண்டு அதை இருதயத்தில் ஆழமா பதிச்சுதுங்க. அப்படி இருப்பீங்களா? நான் சொல்றேன், எந்த விதத்திலையும் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப சாத்தானுக்கு இடம் கிடைக்காது. நீங்கள் கர்த்தருடைய வழிகளில் தொடர்ந்து வெற்றி சிறப்பீர்கள். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். சூத்திரம், பிசாசிற்கு இடம் கொடாமலும் இருங்கள். எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிசாசிற்கு இடம் கொடாமல் இருங்கள். அவன் இடம் கொடுக்கப்படும் பொழுதுதான் ஒரு நபரை அவனால் நடத்த முடியும். இடம் கொடுக்காத பட்சத்தில் அவன் யாரையும் நடத்த முடியாது. அதனாலதான் பேதுருவே உணர்த்தலோடு எழுதுகிறான், அனுபவ ரீதியாய் சொல்லுகிறான், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி திரிகிறான். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தெளிந்த புத்தியோடு விழிப்புள்ளவர்களாயிருக்கணும். சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று பார்க்கிறான். அவனுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, அவனுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இடம் கொடுத்தால்தான் உங்களுக்கு ஆபத்து. இடம் கொடுக்காட்டி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இடம் கொடுத்தால்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆகையினால் இடம் கொடுக்காம இருந்தால் நீங்கள் என்னைக்குமே ஃப்ரீயா இருப்பீங்க. இன்றைக்கு மூன்று நபர்களுடைய வாழ்க்கை பார்த்தோம். தாவீது முதலாவது சாத்தானுக்கு இடம் கொடுத்தான். அவன் வாழ்க்கையிலே பிசாஸ் அவனை ஏவுகிறான். எப்படி ஏவுகிறான்? தொகையிடும்படி ஏவினான். ஏன் தொகையிடும்படி ஏவினான் என்று பார்க்கும் பொழுது, அதற்கு முந்தின அதிகாரத்தில் அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் காலத்தில் இவன் யுத்தத்திற்கு போகாமல் வீட்டில் அரண்மனையில் இருந்து கொண்டு பாவம் செய்தான். பிசாசுக்கு இடம் கொடுத்தான். ஆகையினாலேதான் அடுத்த அதிகாரத்திலேயே பிசாஸ் அவனை ஏவினதை பார்க்கிறோம். பாவத்தை நாம் செய்யும் பொழுது பிசாசு நம்மை ஏவி நடத்த ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபமாய் போய்விடும். ஆகினால் தாவீது பாவம் செய்து பிசாஸ் அவனை ஏவுகிறதற்கு வழியை அவனை திறந்து விட்டான். இரண்டாவது யூதாஸ். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்து அவனை ஏவி கடைசியில் கொண்டு போய் தற்கொலை செய்து சாகும்படி செய்கிறான். காரணம் என்ன? அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். ஆரம்பம் முதலே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். பிசாசுக்கு இடம் கொடுத்து இவனே போய் ஆசாரியர்களை சந்தித்து இவனே பிசாசுக்கு இடம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு விலை பேசுகிறான். இவன் இடம் கொடுத்ததுனாலதான் கடைசியிலே சாத்தான் அவனுக்குள் புகுந்து அவனை நடத்தி தற்கொலை செய்கிற அளவுக்கு அவனை கொண்டு போய் விட்டு விட்டான். மூணாவது பேதுரு. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இவன் தாவீதை போல அல்ல, அல்லது யூதாசை போல அல்ல. சந்தர்ப்ப வசத்துல சில தவறுகள் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனை புகழ்ந்த பொழுது அவன் நிலை கொள்ளவில்லை. அவன் தேவனுக்கேற்ற சிந்தனையில் இருந்து வெளியே போய்விட்டான். தேவனுக்கேற்ற சிந்தனையிலிருந்து வெளியே போய் மனுஷருக்கு ஏற்ற சிந்தனையிலே மூழ்கி போனான். கடைசியில் அவனை பிசாசை அவனை நடத்த ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவே அவன் பேச ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்துவினால் கடிந்து கொள்ளப்பட்டான். நல்ல கவனிங்க, தேவனுக்கு ஏற்ற சிந்தனை நமக்கு இருக்கணும். தேவனுக்கு ஏற்ற சிந்தனை என்றால் வசனத்திற்கு ஏற்ற சிந்தனையாக இருக்கணும். உங்கள் சிந்தனைகள் வேத வசனத்தோடு இசைந்து ஒத்து போக வேண்டும். வசனத்தோடு ஒத்து போகாத எந்த சிந்தனையும் தேவனுக்கு ஏற்ற சிந்தை அல்ல. அது மனுஷருக்கு ஏற்ற சிந்தை. அதன் முடிவு மரணம். அந்த மனுஷருக்கு ஏற்ற சிந்தனையின் முடிவு மரணம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்று ஒரு வழியை வேதத்தில் வைத்திருக்கிறார். அந்த வழியில தான் நம்ம நடக்கணும். அதுக்கு மாறுபாடாக எந்த ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது என்றாலும் அந்த மனுஷருக்கு ஏற்ற சிந்தனை நம்மை ஆபத்திலே பிசாசுடைய கையிலே கொண்டு போய் விட்டுவிடும். வேத வசனம் அனுமதிக்காத எந்த ஒரு காரியத்தை சிந்தித்தாலே பிசாசுக்கு வழி திறந்து விட்ட மாதிரி ஆயிடும். ஆகையினாலே தேவ சமூகத்தில் அவருக்கு ஏற்ற சிந்தையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சோத்திரம் எங்கள் அருமையான பிதாவே, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அருமையாக எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை, ஒரு உணர்த்துதலை, ஒரு ஆலோசனையை எங்களுக்கு முன்பாக நீங்க வைத்ததற்காய் சோத்திரம். தாவீது சாத்தானுக்கு அவன் இடம் கொடுத்தான், சாத்தானால் நடத்தப்பட்டான். கடைசியில் மிகப்பெரிய ஒரு சேதம், 70,000 பேர் மடிந்து போகிறதற்கு காரணமாக இருந்து விட்டான். யூதாஸ் ஆண்டவரே, அவன் உமக்கு விரோதமாய் பண ஆசை கொண்டு அவன் பிசாசிற்கு இடம் கொடுத்தபடியினால் தன்னுடைய ஆத்மா நஷ்டப்படும்படிக்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். பேதுருவோ உமக்குரியதை சிந்திக்கிறதற்கு மாறாக மனுஷக்குரியவைகளை சிந்தித்து அவன் கடிந்து கொள்ளப்பட்டான், பிசாசுக்கு இடம் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, நாங்கள் இதை போல் காணப்படாதபடி வேத வசனத்தினால் எங்களை நிறைத்துக் கொள்ள உதவி செய். எல்லாம் கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் வேத வசனத்தினால் என்னை நிறைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் கொடுக்க சொல்லுகிற ஆவிக்குரிய சத்தியம் என்ன தெரியுமா? வேத வசனத்தினால் உங்கள் இருதயத்தை நிறைத்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மனுஷீக சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது மெய்யாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நடத்துவார், ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆவிக்குரிய சிந்தை நமக்குள் இல்லாத பட்சத்தில் நமக்கு ஆசீர்வாதம் ஒருபோதும் கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே சத்துருவின் ஆளுகை இருக்கும். பிசாசானவன் நடத்த ஆரம்பிப்பான். ரொம்ப முக்கியம், தேவ பிள்ளைகள் கவனமாய் இருக்க வேண்டும். சோத்திரம் எங்கள் அருமையான பிதாவே, எங்களை உம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வசனத்தை திறந்த இருதயத்தோடு, தெளிந்த புத்தியோடு நாங்கள் வாசித்து இருதயங்களில் நிறைத்து அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, கர்த்தர் தாம் இப்படிப்பட்ட நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு எப்பொழுதும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் இருதய வாழ்க்கை முழுவதும் வசனத்தினால் நிரம்பி இருப்பதாக ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.